ஓம் சிவாய நமஹ. சைவம் தா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஒரு தமிழ் அல்ல, இயல் தமிழ் அல்ல, இயல் இசை நாடகம் அந்த மூன்று தமிழும் வல்லவன் என்று உலகத்தாருக்கு காட்டுவதற்காக மூன்று கோடுகளாக அந்த நீர் அணிந்து குறியிட்டு தண்டமிழ் மூன்றும் வல்லோன் தான் என குறியிட்டு அங்கே குண்டர நுழலில் பூத்து பொய்யுரில் கிழித்து தள்ள அந்த நெற்றியில உள்ளர இருக்கு நெற்றி கண், ஞான கண் இருக்கு, அக்னி கண் இருக்கு, கணல் கண் இருக்கு. அது வந்து வெளியில இருக்கக்கூடிய புறையுருளை நீப்பதற்கும் நக்கீரனுடைய அகையுருளை போக்குவதற்கும் எழுந்துள்ளி வருவார் போலே அங்கே வருகிறார். மூன்று தமிழிலே நான் தலைமை உடையவன், நீ ஒரு தமிழிலே வல்லவன் என்று காட்டுமா போலே குறியிட்டு அங்கே வந்துதான். வந்தவுடனே அப்போ நக்கீரன்னா தற்குத்தம் வருவது ஓரான், இந்த அகந்தை வந்துட்டுன்னா தன்னுடைய குற்றங்களை அவர்கள் கருத மாட்டார்கள், தலைகடுமாறுனர், கனத்த ரத்துவம். அது இந்த புலவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, கலைஞர்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா அடியார்கள் எங்க பணிவானோ அங்க பணிவாங்க, அறிவில்லாதவர்கள் பணிய மாட்டாங்க, அன்பில்லாதவர்கள் பதிய மாட்டாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், அறிவு இருக்கு, அறிவு அறிவு இல்ல, பண்பு இருக்கு, பண்பு இல்லாத எல்லாத்தையும் தலையிட்டு இருந்துட்டே இருப்பான். வியந்து தன்னை வியந்து நிற்கிற நிலை தருக்கி தலையால் உழந்தேன், தனித்துணை நீ நிற்க தருக்கி தலையால் உழந்தேன், வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல இந்த தமிழ் புலமையினுடைய ஆற்றலினாலே வந்திருக்கிறவர் யார் என்று தெரியாமல் நக்கீரர் அங்கே வாதம் செய்கிறார். என்ன குற்றம் கண்டாய் என்ன ஒண்ணு, சொல் குற்றம் இல்ல, பொருள் குற்றம். என்ன பொருள் குற்றம்? அது செயற்கையினாலதான் மனம் தவிர இயற்கையினால மனம் கிடையாது. ஏன் இந்த உலகத்தில் கூடிய மிக கற்புடைய பெண்களுக்கும் கூடவான் நாட்டம் என்பது என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இந்த விவாதமே எப்படின்னு சொன்னா, நாட்டம்னு சொன்னா தமிழ்ல தீநாட்டம், தமிழ்ல நாட்டம்னு சொன்னா நாட்டம்னு வெறும் நாட்டம், நாட்டம்னா கெட்ட நாட்டம் நினைக்கிறாங்க, வாசனைன்னு சொன்னா உயர்ந்தது நினைக்கிறாங்க. பார்த்து இது வளைய போச்சு. எதையும் வேற்று மொழி சொல்லினாலே சொன்னா, ஐயான்னு சொன்னா மரியாதை குறவான், சார்ந்து சொன்னாதான் மரியாதையா. இதை நான் படிச்சுட்டேன் எங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய அன்பரோட திருச்சிக்கு போயிருந்தேன். நான் இப்போ அந்த உள்ளர போயிட்டு வர போது அந்த பரிசோதகர் இடத்துல ஐயான்னு, இன்னும் ஐயா ஐயான்னு சொல்றீ காட்டுத்தனமா அப்படிட்டாரு, நிறுத்தி வச்சு விட்டாரு என்னை மீட்கிறதுக்கு. அப்ப சொன்னேன், நான் சொன்னது தவறுதான் தாரு அப்படின்னா, அப்படி சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னது தவறு, அவங்ககிட்ட போய் ஐயாங்கிறது சொல்ல எல்லாம் பற்றி ஐயா என ஓங்கி ஆண்டுகள் அவர்கிட்ட போய் சொல்லிக்க முடியும், நான் சொன்னது தப்புதான் சார் அப்படின்னா, அப்படி மரியாதையை போயிட்டு கத்துக்க, சார்னு சொன்னா மரியாதை, ஐயான்னு சொன்னா கேவலம், அது மாதிரி நாட்டம்னு சொன்னா கேவலம், வாசனைன்னு சொன்னா. இந்த அறியாமைகள் இப்படி பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே தேய்ச்சி 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 கொண்டு வந்துட்டான். அங்கையர் கண்ணின்னு சொன்னா பிடிக்காது ரொம்ப பெருக்கு, அது என்ன சார், ஏன்னா அந்த பழக்கத்துல வராதனால அரிய பொருளாக இருக்கிறது பழக்கத்துக்கு வரணும், பழகி வரணும், பழகி நின் அடியாரோட அந்த அடியார் கூட்டத்துக்குள்ள இருக்கிற போது அறிஞர்கள் கூட்டத்துக்குள்ள இருக்க நல்ல பழக்க வரணும். இதுக்கண்டா அது நாட்டம் வாசனை தான் சொன்னது, நாட்டம் இந்த அறியவும் உழவோ நீ அறிவோ, இந்த மாதிரி வாசனை உடைய ஒரு பூ எங்கேயாவது இருக்குன்னு கேட்ட, நல்ல வாசனை கெட்ட வாசனை எல்லாம் பேசிக்கலங்க, இது நல்ல வாசனையா கெட்ட வாசனையாங்கிறது. இந்த மாதிரி நறும் நறுமணம் மனம, மனம்னா அது குழுக்கஞ்சாமத்தின் எங்க காட்சி போனீங்கன்னா நாட்டம், அதைத்தான் சாமி விஸ்வநாத தலையில போடுவான். அத மனம் என்பதில்ல, எல்லாவற்றிற்கும் ஒரு மனம் இருக்கு, அத மனிதன் பாகுபாடு செய்து கொள்கிறான், இது நன்மை தீமை என்று நாம மனசுல வச்சுக்கிறோம். அதே நேரத்துல கசப்பான மருந்து கூட வைத்தியர் சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம், மூக்க பிடிச்சிட்டு வேப்பெண்ணை ஊத்துக்கிறான் வயிற்றுக்குள்ள. அப்போ நல்லது கெட்டது என்பது இடம் நோக்கி காலம் நோக்கி நம்ம மாற்றிக் கொள்கிறது, நன்மை தீமை என்பது கடவுளுக்கு கிடையாது. எல்லா இயற்கை பொருளிலும் எல்லாம் இருக்கு, வேண்டிய போது வேண்டுதல் வேண்டாமைதான். அந்த நிலையை போகணும்னு சொன்னா இங்க கேட்டான், இந்த மாதிரி இந்த வாசனை மாதிரி வேற எங்கேயாவது உண்டான்னு கேட்டான், அவன் அனுபவித்த வாசனை வேற எங்கேயாவது உண்டா, அது இயற்கையா செயற்கை, அவ்வளவுதான் கேள்வி. அப்ப அந்த இயற்கைன்னு சொன்னார், என்ன ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்பாகவே ஒரு நாட்டம் இருக்கும், அது என்ன நாட்டம், அது நல்லதா கெட்டதாக இருக்கும். அதைத்தான் அவர் பாட்டுல சொன்னார், நிறையவங்களும் கேட்டாரு, கேள்வியிலேயே அது பதில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை மறுக்கிறார் பெருமான் நக்கீரர். அவர் அவர் நிலையிலிருந்து மறுக்கிறார், மறுக்க வேண்டியது அவருடைய கடமை. மறுத்தால் தான் அவருடைய பெருமையும் தோதகத்தையும் தெரியும், மறுத்தால் தான் சிலருடைய பெருமையும் தெரியும். மறுக்காம சும்மா தலையாட்டிக்கிட்டேன்னா அவர் எல்லாம் ஒரு புலவராக சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்காரு சர்மா. சில இடங்கள்ல மறுத்தால் தான் தங்களுடைய புலமையை நிலைநாட்ட முடியும். அதுல பல பேர்கள் மட்டும் மறுத்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவான், உடன்படாம வாழ்ந்து கொண்டே போயிடுவான். அவர்களை எல்லாம் தட்டாட் கொள்ள வேண்டும் என்று பெருமான் பல காலங்களில் பல காரியங்களை செய்வார். ஆனால இந்த விமர்சனம் பண்றது ரொம்ப எளிமை, விமர்சனம் பண்ற மாதிரி செயல் செய்வதுங்கிறது ரொம்ப அருமை. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும், இது என்ன இது குழம்பா இது கறியா கூட்டான்னு சொல்லுவோம். அவ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டான்னா என்ன பண்றது? எளிமையா எல்லாரும் சொல்லலாம், ஆனால் சொல்லிய வண்ணம் நடக்கிறதுங்கிறது மிகு கடுமை. வள்ளுவர் தான் சொன்னார், இங்கே சொன்னார் தடுத்து நிறுத்தினார். நான் சொன்னாரு இந்த உலகத்துல கற்புடைய பெண்களுக்கும் அப்படித்தானா, உனக்கு பிறந்து வருகிறான அரசன் அவனுடைய மனைவிக்கும் அவளுக்கும் அதுதான். இந்த ஒரு பிடிவாதம் வந்துட்டு இருந்தா அப்பாப்பா இந்த பிடிவாதம் மாதிரி அதான் அந்த அகங்காரம்னு சொல்லுது. யான் எனது என்னும் செருக்கு இருக்கு பாருங்க, அந்த செருக்கு எங்க செல்ல வேண்டும் எங்க படிய வேண்டும் இருக்கணும் சொன்னாரு. நீ வழிபாடு செய்கிறாய நாளும் காலத்தீப்பன் அவளை ஒரு வங்கிலே உரைகிற ஞான பூங்கோதை இருக்குதா பாருங்க அந்த மாதிரி அவளுக்கும் அப்படித்தான் ஒரே அடி அடிச்சுதான் பார்த்தாரு. இப்ப வந்து இந்த முரண்டு பிடிக்கிறவனை எல்லாம் எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் வல்லபம் காட்டணும், வலிமையை காட்டணும், கொஞ்சம் லேசா நெட்டி கண்ணை திறந்தார். இவர் அதுக்கு மேல டிகிரி ஏறிச்சு, சிலருக்கு தடுத்து பிடிச்சி நிறுத்தானா விடுதான் விடுதாமா. அந்த மாதிரி இவருக்கு வேகம் அதிகமா வந்ததுனால என்ன பண்ணாரு, நீ நெட்டி கண்ணை காட்டினா இல்ல இந்திரன் போல உடல் முழுவதும் கண்ணாக காட்டினாலும் குற்றம் குற்றம்ட்டார். அந்த தினத்தி அவரை கொண்டு திணச்சி இல்ல அவரை உயிர்ந்த நெறியிலே கொண்டு போய் செலுத்தியது மரக்கருணைன்னு பேர் இருக்கு. அந்த மரக்கருணை பொத்தாமரையில் ஆட்சியது அவரை வாழ்த்தியது. பொத்தாமரை இல்லை என்று சொன்னா அந்த ஆட்சி நான் பொதுக்கி போயிருமா பொத்தாமரை அப்படின்னா என்ன? ஒரு பக்கம் கடுமையான கோபம் இருந்தாலும் மறுபக்கம் இறை அருள் நமக்கு அணைத்துக் கொள்வோம், அடித்தாலும் என்ன அணைப்பாய். சுவாமி நமக்கு நிறைய தண்டனை கொடுக்கிறார், தண்டனை கொடுத்து அப்படியே நம்ம தலையில எந்த சுமைய தூக்கி வைக்கணுமோ அந்த சுமையதான் தூக்கி வைப்பாரு, தவிர தாங்க முடியாத சுமைய தூக்கி வைக்கிறேன்னு சொல்றது தப்பு. விரலுக்கு தக்கன வீக்கம் மாதிரி அவரவருடைய வினைக்கு தக்கபடி இன்ப துன்பங்களை கொடுக்கிறார், இன்பத்தையும் அப்படித்தான் கொடுக்கிறார். அவனால வகிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடியதான் கொடுக்கிறார். ஆகவே முடியாதது என்பதே உயிர்கள் மேல சுமத்துவது என்பது அவனுடைய கருணைக்கு இழுக்கு. அவரவர்களுக்கு அந்த இட்டத்தைத்தான் கொடுத்து முறையாக அதை துய்த்து அதன் வழியாக அறிவு பெறுகிறார்களா, அதன் வழியாக நலம் பெறுகிறார்களா என்று இங்க அவனை கொட்டாமரை விட்டு விட்டாங்க. மறந்துட்டார் சாமி, ஏதா புலவருடன் போய் சாமி தங்கிக்கிறாங்க. நக்கீரன் இல்லாத ஒரு தங்கம், ஒரு தங்கமா நல்ல ஒரு அருமையான பதக்கம் பல மணிகளை வைத்து கோவை செய்து கட்டியிருக்கு. அது நடுவுல ஒரு நாயக மணி போல ஒரு அது கீழே உருந்துச்சு அந்த கல். அப்ப இத்தனை மணிகள் இருந்தாலும் சுடர் விடுகிற மணிகள் இருந்தாலும் அந்த நாயக மணி அந்த இடத்துல இருந்து கீழே தவறி விழுந்து விடுமானா, அது அந்த ஆபரணம் நன்றாக இருக்காது பார்க்கறதுக்கு. அது மாதிரி நக்கீரன் இல்லாத தங்கமா என்று போய் பெருமானத்தை சொல்லுகிறார்கள். உடனே சாமி வந்து கை கொடுத்து ஏற்றுகிறார், கால் கொடுத்து இருகை ஏற்றி நம்ம இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாருன்னு சாமி தோல் போட்டு ஒன்னுடைய மறைக்கிற ஒன்பது வாசல் வைத்து எத்தனை உடம்ப ஏற கட்டி நடக்க வச்சு ஓட வச்சு படுக்க வச்சு எத்தனை எத்தனை காரியங்கள் எல்லாம் செஞ்சாருதான் சாமி வந்து கை தரவல்ல கடவுள் போட்டு அப்படி கை கொடுத்து ஏற்றுகிற ஏற்றணும்னு சாமி நான் செய்யல தவறுகளை தான் மணிக்கணும், உன்னுடைய கோபமே எனக்கு பிரசாதமாக்கிது. சில பேர் அடிச்சிருவாங்க தருமபுரத்துல கல்யாணம் நாங்க கையில் கல்யாணம்னு நான் பல முறை பார்த்திருக்கேன். அவங்க அலுவலர்கள் ரொம்ப கோபிப்பாங்க, தண்டிப்பாங்க, தண்டிச்ச உடனே நடுநடுங்கி போய் நிற்போம் நாங்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம ஆதன் சூடா இல்லைங்கிறதுக்காக ஒரு சமய காலத்துக்கு தண்டனை 5 ரூபான்னு அந்த காலத்துல 1955 5 ரூபான்னா அவனால கட்ட முடியுமா, அவன் சம்பளமே 3 ரூபாதான் இருக்கும். அப்புறம் அவன் 5 ரூபாய் கொண்டாந்து கட்டினான், கட்டின பிறகு ஜபகம் வாங்க 50 ரூபாய் எளிவந்த கருணை. நமக்கு எது கோபம்னு நம்ம நினைக்கிறோம் அது பிரசாதம், அது இறைவன் இங்க எல்லாம் உள்ளத்துல குடி கொண்டிருக்கானோ கோபிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது, கோபிக்கிறது நம்ம திருப்தி நமக்கு அருளிப்பாடு. பல பேர் நினைக்கிறாங்க உள்ளங்க சொன்னா அவர் கோபப்படுறாரு, கோபப்படுறாரு வேற எங்க போய் சொல்றது, நல்லவங்கிட்ட வேண்டியவங்கிட்ட சொல்ல முடியும் கோபப்படுறாங்க. இறைவன் கோபப்படுகிறாரு சொன்னா பெரியவங்க கோபப்படுறாங்கன்னா என்ன, நம்மளை திருத்துவதற்காக, திருத்தி பணிகொள்ளும் என்று திறங்க காட்டுவதற்காக. இறைவன் வந்து நின்று ஒவ்வொரு உயிரோடு அதை உயர்த்தி கொள்வதற்காக ஆசிரியர் அடிச்சு தண்டனை கொடுக்கிறாரு. மாணவன் சென்றவனா வரணும், தகப்பன் தண்டிக்கிறான்னு சொன்னா எதுக்காக? அந்த மாதிரி சாமி அங்க நான் என்னுடைய குற்றத்தை நீ எனக்கு பிரசாதமாவே கொடுத்துட்டார். பெருமா அன்பினாலே தோய்ந்து அந்த தங்கத்துல இருந்து திரு எழுகுத்திருக்கேன்னு சொன்ன சைவத்துக்கு மூணு திரு எழுகுத்திருக்கேன். ஒன்று ஞான சம்பந்தர் பண்ணது, ஒன்று நக்கீரர் பண்ணது மதுரையில, இன்னொன்று கந்தர் எழுகுத்தியைக்காக அருணகிரிநாதர் பண்ணது. வைணவத்துக்கு ஒரு எழுகுத்தி இருக்க ரதபந்தம் என்று இன்றைக்கும் கூட மதுரையில வச்சிருக்காங்க, போய் பாருங்க. இறைவன் எழுந்தொழில் இருக்கக்கூடிய இருக்கையாக அந்த சொல் மந்திரம் சொல்லுவாங்க, மந்திரம் பதம் பந்தம் சொல்லுவாங்க. பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல மந்திரத்தில் இருக்கிறார், அத்வாக்கள் இருக்கார், அது கடந்து இருக்கார், ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார். சொற்களிலே பெருமான் இருக்கிறார், சொல் தருகிற பொருளிலே இருக்கிறான் பெருமான், வாக்கிலே இருக்கிறான், நினைப்பிலே இருக்கிறான், நடக்கையில் இருக்கிறான், எல்லாவற்றிலும் எல்லாம் சிவன் என்ன நிந்தாய் போட்டு எரி சுடராக இருக்கிறான் பெருமான். செல்வாய செல்வம் தருவதற்காக எல்லாம் ஞாக்கமன் இருக்கிறான் பெருமான். அந்த நிலையில நக்கீரர் அங்க மனமிழ்ந்திருக்கிற போது சில நாள் ஆயிற்று. இந்த நக்கீரருக்கு இலக்கணம் உபதேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பரம கருணாமூர்த்தி தக்கவர்களுக்கு தக்கதை சொல்லணுங்கிறத தலைவனாகி இறைவன் போல ஈடுபாடு உடையவர்கள் யாரும் கிடையாது. உயிர்களுக்கு எதையாவது உணர்த்தி கொண்டே இருக்கணும். நமக்கு என்ன வேலையா அடுத்தவங்களுக்கு சொல்றது நினைக்கல. இறைமை குணம் என்னன்னா உயிர்களுக்கு புறம்பாகவும் உள்ளின்றும் உணர்த்தி உணர்த்தி அவர்களை அறிவுடையவர்களாக அனுபவம் உடையவர்களாக ஆக்க வேண்டும் தான் இந்த திருவிளையாடல தான் சொன்னாரு. அப்போ யோசிச்சாராம், தான் யோசனைகள் என்ன யோசனை அம்மா அந்த யோசனை என்ன யோசனையா இருக்கீங்கன்னு கேட்டேன். குடும்பம் இந்த கீழனுக்கு நல்ல தமிழ் அறிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அகத்தியரை கூட்டா என்ன என்று அம்மா யோசனை சொல்றாங்க. என்ன பேரு பெற்றிருக்காரு பாருங்க, ஞான பூங்கோதையை சொன்னா ஞான பூங்கோதை ஆகி அங்கே கண்ணி அகத்தியரை கூப்பிட்டு இவருக்கு இலக்கணம் சொல்லுங்க. உடனே அகத்தியரை நினைச்சார் பொதியமலையிலன்னு வந்தார். ஏன்னா அவருக்கு தமிழ் தண்டவன் இறைவர். நான் வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு போறேன், அங்க இருக்கிறவர்கள் கேட்டா சில விஷயங்கள் சொல்லணும், அதுக்காக எனக்கு தமிழை சொல்லுன்னு கேட்டாரான். போற தேசத்துல உரிய மொழிகளை அவரோட பயில்வதற்கு ஏற்ற மொழிகளை சொல்லணும். அந்த தமிழனுடைய சுவை கண்டு இங்க தங்கி இருக்கிற பெருமானை கூப்பிட்டார். அந்த குருமுனிவன் வந்து பெருமானை வணங்கி நிற்கிற போது இந்த கீரனுக்கு உபதேசம் பண்ணார். கீரனுக்கு பல்வேறு வகையில உபதேசம் பண்ணார். என்னென்ன வகையில் சொன்னார்? உலகத்துல கீரனை கரையெட்டி அங்க அவனுக்கு உபதேசம் பண்ணுகிற நிகழ்ச்சியை அகத்தியரை கொண்டு செய்கிறார். இத உபதேசம் பண்ணுங்கிற நினைப்பு சாமிக்கு ஏன் வந்ததுன்னா ஏதோ அந்த நேரத்தில் தண்டனை கொடுத்துட்டாருங்கிற வேகத்துல சில பேர் ஒதுக்கி போயிடுவான். அப்படி இல்ல, அன்பினாலே நாள்தோறும் இந்த பொத்தாமரையெல்லாம் நம்ம காப்பாற்றின்னு சொல்லி மூணு நேரமும் வந்து பொத்தாமரைகள் நீராடி சாமி வழிபாடு செஞ்சானா. இந்த நியமத்தை பார்த்தார். இந்த அறிஞர்களுக்கு தான் நியமம் தகிழ்வாரு, அறிவுடையவர்கள் எப்பவும் நியமமா இருக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல, பரவாயில்ல, நியமம் தவறுவாரு. நியமம் தவறாம இருக்கிற அறிஞர்களுக்கு பெருமான் அருள் செய்வார். அறிஞர்களுக்கும் அருள் செய்வான், நியமம் செய்கிற நியமமா இருக்கிறவர்களுக்கும் அருள் செய்வான். அறிஞர்கள் நியமமா இருந்தா அதுக்கு தக்கபடி அருள் செய்வான். அறிந்து நியமமா இருக்கிறவர்கள் ரொம்ப எல்லா சாஸ்திரங்களும் தெரியும், அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு நூல்களும் சாஸ்திர தோற்றங்கள் தெரியாது, பெரியவங்க சொன்னாங்கன்னு கடைபிடிப்பாங்க, அது நியமம் கிடையாது. இந்த அறிந்து நியமமடைவதாக இருக்கிறவர்களும் பெருமாள் சுலபமாக சில அருளிப்பாடுகள் செய்வான். இந்த இலக்கணம் உபதேசம் நினைச்சார். அகத்தியர் வந்த உடனே கிட்டமாசகல வந்த செந்தமிழ் இயல் நூல் தன்னை அத்தானே அருளி செய்தி என்றனன் சாமி. நீ அகத்தியம் கேட்டான் ஏற்கனவே, அந்த அகத்தியனை கொண்டு இந்த கீழனுக்கு எவ்வளவு தெரியுமா? கன்னடத்துல பாடம் கேட்ட ஒரு ஆசிரியனை கொண்டு இன்னொரு வந்து சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய இறைவன் அந்த நக்கீரன் மேல கருணை வச்சிருக்கான் பாருங்க. அவர் வந்தார், முறையாக எடுத்து சொல்றார். இருவகை புறவுரை தழி சச்சரப்பு பாயிரம் பொது பாயிரம் எல்லாம் சொல்லி ஏழு மதமோடு ஏழு வகையான மதங்கள் நாற்பொருளோடும் அறம்பொருள் இன்னும் வீடு உணர்ந்து ஐயிரு குற்றம் நீக்கி பத்து வகையான குற்றங்களை நீக்கி ஒருவில் சமானம் இல்லாத ஐ இரண்டு அழகோடு பத்து அழகுகளோடு உத்தி என்னாண்டும் 32 உத்திகளோடு மருவும் ஆதி நூலினை மருவும் ஆதி நூல் தனக்கு எந்த நூலை பழமையான நூலை இறைவன் தந்தானோ அந்த நூலை தொகை வகை விதிமுறையால் தொகுத்தும் பிரித்தும் பகுத்தும் கருத்து கண்ணழிவு ஆகி காண்டியானும் இதுக்கெல்லாம் தனியா விளக்கம் சொல்லி போகணும். விருத்தியானும் நூல் கிடைப்பொருள் புழக்கத, அந்த நூலினுடைய பொருள்களை எந்த விதமான ஐயந்தீர்வு இல்லாமல் விளக்கி உரைத்தனன் உரைத்திடும் செதங்கண்டு, அப்படி பெருமான் பரமாச்சாரியன் அகத்தியனாகிய ஞானாசிரியர் இருந்து ஈரனுக்கு சொல்லுகிற போது இந்த பாடம் சொல்றதை கேட்டுக்கிட்டதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பிரின்சிபால் வந்து பேராசிரியர் பாடம் நடத்துகிற போது அந்த ஆய்வு செய்கிற போது நல்ல பேராசிரியர் அமைச்சிருக்கிறது வியந்து மகிழ்ந்தது போல பெருமான் இந்த அகத்தியர் நக்கீரனுக்கு உபதேசம் செய்கிறத பார்த்து நூலின் அர்த்தமே வடிவாகிய ஆதி ஆசிரியன், எந்த நூலும் நூல் பொருளுமாக இருக்கிற அந்த ஆதி ஆசிரியராக கூடிய மதுரை சோமசுந்தர பெருமாள் என்ன செய்தார், இந்த திருக்கரங்களினால முதுகு தட்டிவிட்டார். முதுகு தட்டி வந்ததுக்கு வருது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. முதுகுல தட்டி கொடுக்கறாங்கன்னா உரிமையும் அங்கும் உள் நிகழ்வதற்குதான் அவருக்கு நல்லா சொல்றப்பான்னு குறிப்பினால அந்த கை கரம் கொண்டு அந்த தடவை கொடுத்தா மகிழ்ச்சி ஆனந்த அகத்தியம். சரி நீ பொதுமலைக்கு போக வேலை முடிஞ்சு போச்சுனா கீரன் அந்த இலக்கணம் உணர்ந்து மிக சிறப்பாக அந்த சங்கத்தில் இருக்கிற போது அவருடைய மறுபடியும் ஒரு கழகம் கழகம் வந்தா தான் நியாயம் வரும். தாங்கள் தாங்கள் பாடியதான் சிறந்தது சொன்னாங்க. பெருமான் சொன்ன ரசிகராக உப்பூரி குடிக்கிறார் மகன் உத்தர சர்மன் என்பவன், அவன் முருகன் மூங்கையா வந்து பறந்திருக்கிறான். அவனிடத்துல அவனை கூட்டு வந்து உயர்ந்த ஆசனத்துல வச்சு அவனுக்கு வெண் சந்தனம் பூசி மாலைகள் எல்லாம் அணிந்து வெண்பட்டாடை எல்லாம் தாத்து பதிந்து இவன் மூங்கை என்று கருதாமல் உங்களுடைய நூல்களை சொன்னா யார் நூல் சிறந்ததுன்னு சொல்லுவார். எப்படி தெரிஞ்சுக்கோம்னார், கேட்கிற போது தலை அசைத்து உலகம் பொங்க கண்கள நீர் மணி அவன் எதை ஏற்றுக்கொள்கிறானோ அது சிறந்த நூல். அப்படியே முருகனை கொண்டு வந்து அமைத்து அவர்கள் தங்கள் புலவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிற போது பெருமான் கபிலன் பரன் ஆகிய ரெண்டு பேருக்கு மேல நக்கீரருக்கு முடி துடைக்கிறான். மூன்று பேருக்கு தான் முடி துடைக்கிறான். அப்போ உள்பொருள் தெளிந்து அந்த மயக்கம் நீங்கி உயர்வு எது தாழ்வு எது என்று உணர்ந்து கொண்டு கலகம் விளைவிட்டான். அந்தந்த படிநிலைகளிலே நின்று தங்கள் தகுதி இன்னது என்று உணர்ந்து கொண்டு தங்கத்தார் ஒருமைப்பாட்டோடு இருந்தார்கள். இப்படி தங்கத்தாருடைய அறிவார்ந்த பெரும் புலவருடைய கழகத்தை பாமர மக்களுடைய கழகத்தை தடி கொண்டு அடிச்சு செய்திருக்கிறார்கள். அறிஞருடைய கழகத்தை எப்படின்னா அறிவு கொண்டுதான், அதுக்கு ஒரு அளவு கொண்டுதான், அவர்கள் உணருமாறு உணர்ச்சித்தான் தெளிவு செய்ய வேண்டும். அந்த முறையிலே பெருமான் தங்கத்தார் கழகம் தீர்த்த திருவிளையாடலை மூங்க பிள்ளையாக வந்து தோன்றிய முருகப்பெருமானுடைய அந்த உத்தர சர்மனை கொண்டு நிகழ்த்திவிட்டார். இப்படி தமிழினுடைய நீர்மையை இந்த உலகம் தெளிவுபடியாக செய்து இருக்கிற காலத்துல இடைக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஊர் இடைக்காட்டூர்னு சித்தரும் இருக்கிறார் புலவரும் இருக்கிறார். அங்கிருந்து புலவர் வந்தார். இந்த பாண்டியன் குலேச பாண்டியன் என்பவன் என்னன்னா அவன் தமிழ் படித்தவன். தமிழ் படித்ததுனால எல்லாம் தெரியும், அனுபவிக்க தெரியும். அந்த அனுபவிக்க தெரிந்தவன் புலவர்கள் வந்து சபையில ஏதாவது சொன்னா அந்த இதை ஏற்றுக்கொள்கிற தன்மையிலே இல்லாத இருந்தான். ரசிக்க தெரியாம ரசிக்கிறது எப்படிதான், வழுக்காத சொற்சுவையும் பொருச்சுவையும் பகிர்ந்து அருந்த வல்லோர், அவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நல்ல சொற்சுவையும் பொருச்சுவையையும் கேட்டு நன்றாக அனுபவிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் தெளிவும் இருந்தாலும் கூட உள்ளத்து அழுக்காத்தால் போறான். இவெல்லாம் என்ன போலவன், இவெல்லாம் என்ன போல அப்படி நினைச்சுக்கிட்டு அழுக்காத்தால் திறந்து உழக்கான் தலை அசைக்க மாட்டான். அப்படியே உட்காந்துருக்கோம், தெளிவு தங்கிற கட்டியிருக்கோம், அப்படியே உட்காந்துருக்கோம். விழிக்கிறார் என்னன்னு தெரியாது. அப்ப வந்து என்ன பண்றோம்னா தங்கீதம் தெரிஞ்சவன் ஒரு தெரிந்து பின்னாடி இயக்கணும், இது இன்னதாகும் இது இன்னதாகும். ஒரு அரசர் முன்னிலையில பெரிய சங்கீத உத்தவன் வந்ததான், நீ போய் அவன் தலை அசைச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கோடி ரூபாய் பெருமான. என்ன பண்றதுன்னு தெரியல, தலை அசைக்காத அரசன் போய் என்ன பாட்டு பாடுறது, புரியுதோ புரியுதோ தலைய அசைப்போம். இவன் பார்த்தா அது கூட ஆட்டாடவன் அப்படியே உட்காந்துருப்பான். அது சொன்னா அந்த அடப்பக்கார, நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, பெரிய வித்வான் வந்தார்ல, உங்க எந்தெந்த இடத்துல தலை அசைக்கிறது எந்த இடத்துல தலை அசைக்க வேணாம் நான் பண்றேன். என்ன இந்த பங்கா போடுறவே அந்த இடத்துல அவர் கருப்பு நூலை கட்டி இவர் தர்பனில் கட்டி விட்டான். அவர் தோழிலாக அருமையா பாடிக்கிட்டு இருக்கும் போது அருமையா மேல சஞ்சாரம் பண்ற போது ஒரு இழுகிட்டான் தலையாட்டி ராஜா. அவன் மகிழ்ச்சி பாடதற்கு அடையே ராஜாவுக்கு உலகானவன், இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொன்னது. இப்படி பல முறைகள் பல இடங்கள்ல காம்போதியில அருமையான நிகழத்தை முடிச்சுக்கள் இறங்குற போது சபாஷ்ங்கிற மாதிரி ஒரு தலையாட்டு உடம்பக்காரன் பண்றான். அவ்வளவு ஞானத்தவன், கருங்கரை பார்த்தா அந்த நேரத்துல பார்த்து அவருக்கு கொஞ்சம் அவசரம் வெளியில போகுது. இந்த பங்கா போடுறவங்க கொடுத்து நீ ஒண்ணு இழுத்துப்படாத, இந்த கையில இழுத்துப்படாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். இவனுக்கு தூங்கிக்கிட்டே இழுத்து பழகான். ஒரே சீராக அந்த பங்கா போடுறது அந்த காலத்துல காற்று அடி கிடையாது. அவன் தூங்கிக்கிட்டே போடுவான், சில தூங்கிக்கிட்டே வேலை செய்யற மாதிரி அவன் அந்த கேப் போற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த பாகவர்களுக்கு குருதி கலைஞ்சு போய் அவசரம் தட்டுது. அந்த இடத்துல சபாஷம், நான் அடிக்கடி இழுத்தவன் சபாஷம் போட்டானே, அவனுக்கு வெக்கமா போச்சு. இந்த மாதிரி முடி துளக்குதல் என்பது மிகப்பெரிய குறியீடு, அனுபவிக்கிறதுக்கு அப்படியே பக்தியா அப்படி. அதனால்தான் ஆனந்த பரவச நிலையில பெரியவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க பிடிச்சிருவாங்க, மகிழ்ச்சினார். ஏன்னா தடுமாறிடும், அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாது. ஆனா தான் கைலாக கொடுக்கறதுன்னு பேர். இந்த காலத்துல மீனாட்சி கல்யாணத்துல அலங்காரம் பண்ணி வந்த போது இந்த பக்கம் சரஸ்வதி இந்த பக்கம் லட்சுமி நின்னாங்களா, இந்த சிலம்பு என்ன சொல்லிச்சான், ஏ உங்களுக்கு இன்மையிலே கல்வி செல்வம் எல்லாம் வேணும்னு சொல்லிங்களே, இப்ப வாங்க இப்ப வந்து பாருங்க, இந்த பக்கம் மகாலட்சுமி இந்த பக்கம் சரஸ்வதி அப்படின்னு இந்த நூபுரம் சிலம்புகள் ஆர்க்குதான். கல்வி வேணும் கல்வி வேணும், நீங்க மீனாட்சி கல்யாணத்துல வந்து பாரு, அலமகன் கலைமகள் வர்றாங்க பாரு. அந்த மாதிரி அறிவிப்பு செய்வது போல இந்த சிறக்கம்பம் கரக்கம்பம் தாங்க, அந்த நிலை இல்லாம அப்படியே இருப்பானா. இத பார்த்தான் இடைக்கான நேரம் சாமிகிட்ட போனான். என்னையா அமைத்தான், என்னுடைய தமிழையா அமைத்தான், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை சொல்லா இருக்கிறவ உன்னுடைய அம்மா. முதல்ல அம்மாவை சொல்லணும், எனக்காக மனையாள் சொல் வடிவமா இருக்கிறவள், அவர்கள பொருள் வடிவமா இருக்கிறவ நீ. பூவு பூவினுடைய வாசம் போல இருக்கிற அந்த தமிழையும் தமிழரின் நீர்மையும் அறியாம இந்த பாண்டியன் இருக்கிறான். இந்த இடத்துல நான் எடுத்துக்கு இருக்கணும், தமிழனுடைய பெருமையை இந்த மதுரையினுடைய மண் தெரியும், காத்து தெரியும், நீர் தெரியும், நெருப்பு தெரியும். அப்படி சொன்னா இந்த பாண்டியன் அனுபவிக்க தெரியலையே, என்னையா மாதிரி தான் நான் போறேன், நீ இருயா உன் தலையெழுத்து என்ன மூலமா வளர்த்திட்ட இந்த இடத்த விட்டு நீ உனே அடுத்த இடத்த தூக்கி பிரதிஷ்டம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வைகை கரைக்கு போட்டான். சாமி பார்த்தாரு இனி நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு. உடனே அந்த திறந்ததா இருக்கக்கூடிய மூல லிங்கத்தை மறுத்துட்டாரு. காலையில கதவு திறந்து பார்த்தா திருவண்ணத்துக்கு வந்தவங்க சாமியை காணும், பெரிய ஆபத்துல ஓடுனாங்க. அங்க எங்கன்னா அரசாங்கம் சொன்னாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல. எங்க இருந்து தேடி பார்த்த உடனே வைகனுடைய கரையில ஒரு இடத்துல சாமியும் மீனாட்சியும் உட்காந்துருக்காங்களாம். இப்ப கூட நான் சொல்றது, சாமி நேர காலங்காலத்தால் எழுதிச்ச உடனே இந்த விரகனூர் டேம்ல போய் உட்காந்துருவாரு. ராத்திரி 10 மணிக்கு தான் அங்க இருந்து சாமி திரும்பி வருவாரு மதுரை கோயில் அப்படின்னு நான் சொல்றது. அது மாதிரி இந்த 5 நாள் 6 நாள் ஒருத்தவங்க திருவையாறு நடக்குது பாருங்க, தேவைப்படும் ஆராதனை. அப்ப தியாகையார் அங்க இருந்து பரம்பு போயிடுவாரு முதலுக்கு. அப்புறம் அந்த திருவிழாலாம் முடிஞ்சவர்கள் அங்க வருவாரா வாங்க முடியாத சொல்ல. அந்த மாதிரி சாமி போய் வடகரையில அந்த லிங்கத்துல போய் உட்காந்து தென்கரையில போய் பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஒரு தப்பு இல்ல, இந்த தமிழ் புலவரை வந்து நீ ஆதரிக்க வேண்டாம் அனுபவிக்க வேண்டாம். ஆதரிக்கிறது வேற அனுபவிக்கிறது ராஜரத்னம் பிள்ளை சொல்லுவாரு, என்னையா பணம் கொடுத்துட்ட அந்த அப்பாரு அந்த பெட்ரோல் பாக்ஸ் லைட் தூக்குறான் பாரு, அவ நான் வாழ்த்த அந்த ராகத்துக்கு அதுல லைட்டு தலை அசைச்சு அசாம லைட் கேஸ் லைட்டுக்காரு. அந்த காலத்துல நடந்து போகும்போது வாழ்த்து போனேன், நீ என்ன பணம் கொடுத்த, அவனுக்கு இருக்கிற அனுபவம் உனக்கு கிடையாது. அனுபவிக்கிறவர்கள கண்டாத்தான் அந்த உலகத்துல பொண்ணு எல்லாம் யார் அது தக்கவாறு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான். பொண்ணினால் இங்கே பிரயோஜனம் என்ன இருக்குது உலகத்துல, பொன் பெற்றாருக்கு பொன்னினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பொன் பெற்றவர்களுக்கு தான் அனுபவம், அனுபவிக்க தெரியும், அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உயிர்களை கொடுத்துருக்கான். ஒவ்வொன்றையும் உடலை கொடுத்துருக்கான், இந்த பல்வேறு வகையான உயிருள்ள பொருள்களை எல்லாம் கொடுத்துருக்கான். எத்தனை 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 கோடி இன்னும் வைத்திருக்கான். நீ அனுபவிக்க தெரியாம உட்காந்துட்டியா, அவன் மனசு வருத்தப்பட்டான் பா, அவன் மனுஷப்பட்ட இடத்துல நான் இருக்க கூடாதுன்னு வந்துட்டேன் அப்படின்னு தப்பு தப்பு இந்த இடத்துல வந்து இருக்கிறாமா. அப்புறம் இது என்ன சாதாரண இடமா, மதுரையை சுத்தி 8 தேவதைகள் அச்சத்துக்கு பாதைகள் பூஜை பண்ணிருக்காங்க, அதுல என்னுடைய நண்பன் குபேரன் அவன் பூஜை பண்ண. அதனாலதான் இந்த பழைய சொக்கனார் கோயில பூஜை பண்ண அந்த பக்கம் எல்லாம் ரொம்ப செல்வமா இருக்குன்னா என்ன காரணம், அது போய் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம அந்த பக்கம் குறுக்கன் எடுக்க போய் கும்பிட்டு வர்றாங்க. உள்ளத போறது யாரும் கிடையாது, குறுக்கன் எடுக்க போற போது சாமியுடைய பார்வை குபேரலிங்கம் இல்லையாது பழமுடையதாது. அந்த குபேரலிங்கம் சொல்லிட்டு சாமி கூப்பிட்டா வந்தான், இடைக்காடனை கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை செஞ்சு சிறந்த இடைக்காடனுடைய பிணக்கு பிணக்கு இல்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் சொல்லுவாருக்கு எனக்கு இல்லாததோர் இந்தமே வரும் என்று பிணக்கை தீர்த்து இணக்கம் காட்டிய பெருமான் தமிழுக்காக செய்த அற்புதமான திருவிழாவை எண்ணி அழுந்து இதுக்காரு வந்து கேட்டவங்க என்னுடைய திருவிழுக்கு அடியனுடைய பரிமாணம் வணக்கங்களை சொல்லி அமைந்தேன். பான்முகில் வளாது வேகம் அறிவளம் துறக்க மன்னன் தோல் முறையல் செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நத்தவம் வழி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதையே என்னுடைய சிவனே போற்றி நாடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி